إن الحمد لله إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه علاوه அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுடைய பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களே சுயர்ந்தவர்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்குவாவை கொண்டு ஒசையத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சென்று போன இரண்டு வருடங்களாக பயங்கரமானதொரு நோயின் மூலம் ஒட்டுமொத்த உலகமும் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் அவனால் முடிந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்ட போதிலும் அந்த நோய்க்கெதிரான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கான தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் முயற்சியில் வேகமாக ஈடுபட்ட போதிலும் அந்த நோயுடைய தாக்கம் வீரியம் இன்னும் குறையவில்லை என்ற முறைப்பாட்டோடு ஆதங்கத்தோடு மனித இனம் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த நோயுடைய தாக்கத்தினால் உலகத்துடைய பொருளாதாரம், வர்த்தகம், கல்வி நடவடிக்கைகள், அன்றாட மனித இயல்பு வாழ்க்கை என்று ஒட்டுமொத்த உலக மக்களுடைய வாழ்க்கையும் அந்த நோயுடைய தாக்கத்தினால் மாறிப்போயிருப்பதனையும் இன்று நாங்கள் ஊடகங்களின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த நோயுடைய தாக்கம், இந்த நோயுடைய வீரியம் கூடுவதும் குறைவதுமாக, நோயுடைய பரவலும் நோயுடைய தொற்றும் அதிகரிப்பதும் குறைவதுமாக மாறி மாறி நடந்து கொண்டிருப்பதனையும் நாங்கள் அண்மை கால நிகழ்வுகளின் மூலம், ஊடகங்களுடைய தகவல்களின் மூலம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த நோய் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதா அல்லது தற்செயலாக உருவானதா, இந்த நோய் இயல்பாக பரவியதா, மனிதனால் பரத்தப்பட்டதா, இந்த நோய் உலக நாடுகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட உயிரியல் தாக்குதலா, இந்த நோய்க்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி திட்டங்கள் உண்மையில் வெற்றியளிக்க கூடியவைகளா, இந்த நோயின் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா, உலக அரசியல் மறைந்திருக்கின்றனவா என்ற பல வகையான கேள்விகளும் ஐயங்களும் அவிழ்க்கப்படாத முடிச்சுக்களும் இன்னும் மக்களுடைய மனதில் காணப்படுகின்றன. என்றாலும் உலக சுகாதார நிறுவனம், ஒவ்வொரு நாட்டுடைய சுகாதார அமைப்புகள், மருத்துவ சங்கங்கள் இந்த நோயுடைய தீவிரம் குறித்தும், நோயுடைய பயங்கரம் குறித்தும், இந்த நோயுடைய வீரியம் குறித்து நாட்டு மக்களையும் உலக மக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நோயுடைய பயங்கரம் மனிதனின் உயிர்களை காவு கொள்ளக்கூடியது, உயிர்கொல்லி நோயாக இருக்கிறது என்று மருத்துவ ரீதியாக இன்று ஊடகங்களின் மூலம் செய்திகள் பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த நோய் சம்பந்தமான பல வகையான பார்வைகள், நிலைப்பாடுகள் இருந்தாலும் இது உயிர்கொல்லி நோயாக, ஒரு பயங்கரமானதொரு தொற்றாக இது நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. முழு உலகமும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த உலகிலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மருத்துவ சங்கங்களின் கட்டுப்பாட்டிலேதான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரச நிறுவனத்திற்கு கை இந்த நாட்டிலே கட்டுப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நோய் சம்பந்தமான தனிப்பட்ட பார்வைகள் ஒரு சிலரிடத்தில் காணப்படலாம். அவைகளை எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இந்த நோயுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்காக, இந்த நோயுடைய வீரியத்தை நாங்கள் இல்லாமல் ஒழிப்பதற்காக சுகாதார தரப்பினரின் ஊடாக என்னென்ன வழிகாட்டுதல்கள் எமக்கு தரப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை பின்பற்றி நடப்பது முஸ்லிம்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இல்லை என்றால் முஸ்லிம்களுக்கு தனிப்பட்ட பார்வைகள் இருக்கலாம், சமூகத்தில் ஒரு சிலருக்கு தனிப்பட்ட பார்வைகள் இருக்கலாம், முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இவைகளையெல்லாம் நாங்கள் சமூக மயப்படுத்தும் பொழுது, சமூக வலைத்தளங்களின் ஊடாக சமூகத்திலே பரவ செய்யும் பொழுது முஸ்லீம்கள் அசமந்த போக்கோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக, இந்த நோயுடைய வீரியத்தை பொருட்படுத்தாதவர்களாக முஸ்லீம்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார்கள் இல்லை, முஸ்லீம்களுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கேட்கிறார்கள் இல்லை. அவர்கள் தங்களுடைய பயணத்திலோ, தங்களது மார்க்க கடமைகளின் பொழுதோ, அல்லது குடும்ப வைபவங்களின் பொழுதோ சுகாதார வழிகாட்டுதல்களை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் பழியாக வேண்டி வரும். எனவே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தனிப்பட்ட பார்வைகள் இருந்தாலும், தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும், நாங்கள் சமூகமாக சிந்திக்கும் பொழுது, ஒரு நாட்டுடைய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது, நாட்டுடைய சுகாதார சங்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில், இந்த நோயுடைய காலத்தில் நோய் பரவல் அதிகம் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் இந்த காலத்திலும் என்னென்ன சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமோ அவைகளை பின்பற்றி நடப்பது முஸ்லிம் சமூகத்தின் தலையாய பொறுப்பாக இருக்கிறது. இன்று பரவலானது ஒரு குற்றச்சாட்டு காணப்படுகிறது. முஸ்லிம் சமூகம் எந்த மார்க்கம், சுத்தம், சுகாதாரத்தை ஈமானுடைய பாதியாக பிரகடனம் செய்திருக்கிறதோ, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஆரம்ப பாலர் வகுப்பு முதல் நாங்கள் கேட்டு கேட்டு காதுகள் புளித்து போன ஹதீஸாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய சரிபாதியாக சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் இஸ்லாம் பிரகடனம் செய்திருக்கிறது. இந்த மார்க்கம் சார்ந்தவர்கள், இந்த மார்க்கம் தழுவியவர்கள் சுத்தத்திலே அக்கறை கொள்ளாதவர்களாக, சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றாதவர்களாக, ஒரு தொற்று நோய், ஒரு கொள்ளை நோய், நோய் தொற்று, நோயுடைய வீரியம் நாட்டிலே தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கும் காலத்திலும் இந்த சமூகம் சுகாதார விடயத்தில் அக்கறை கொள்ளாதவர்களாக இருக்கிறார்களே, என்னதான் இவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் கேட்டு நடக்கிறார்கள் இல்லையே என்ற
பொதுவானது ஒரு குற்றச்சாட்டு, முஸ்லிம் சமூகத்தை பற்றிய முறைப்பாடு அரச தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, தொடர்ந்தும் இதற்கு நாம் இடம் வைக்க கூடாது. எமது மார்க்க கடமைகளாக இருந்தாலும், மார்க்க ஒன்று கூடல்களாக இருந்தாலும், ஏனைய வைபவங்களாக இருந்தாலும், சாதாரண நடவடிக்கைகளாக இருந்தாலும், உள்ளூர் பயணங்களாக வெளியூர் பயணங்களாக எதுவாக இருந்தாலும், எல்லா கட்டங்களிலும் எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள், எமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும். உண்மையில் முஸ்லிம் சமூகம் இப்படியான தொற்று நோய்கள் சம்பந்தமான சரியான புரிதல் இன்மையால், அல்லது நோயை தரக்கூடியவன் அல்லாஹ், ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் என்ற அந்த தவக்கூலை தவறாக புரிந்து கொண்டதன் காரணமாகவும் முஸ்லிம் சமூகம் தொற்று நோய்களின் பொழுது, நோய் தொற்றுக்கள் தீவிரம் அடையும் பொழுதும் அசமந்த போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பை எமது சமூகத்திலே அவதானிக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, உண்மையில் நோயை தரக்கூடியவன் அல்லாஹ், ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. மார்க்கத்துடைய அடிப்படை நம்பிக்கைகளில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. என்றாலும் நோய் பரவல்களின் பொழுது அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளை, சுகாதார வழிமுறைகளை, சுகாதார கட்டுப்பாடுகளை ஏற்று நடப்பதும் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்று சமூகத்திலே பல வகையான வார்த்தை பிரயோகங்களை பார்க்கிறோம். சுய தனிமைப்படுத்தல், கட்டாய தனிமைப்படுத்தல், சமூக இடைவெளி பேணுதல், பயணத்தடை போன்ற வார்த்தைகள் இந்த நோய் பரவலின் பின்னர் அதிகமாக பாய்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் ஆழமாக ஆராயும் பொழுது, விரிவாக ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது, இந்த அனைத்துக்குமான வழிகாட்டுதல்களை நபி அவர்கள் எமக்கு தந்துதான் சென்றிருக்கிறார்கள். வருகிறது, நபி அவர்கள் சுய தனிமைப்படுத்தலை பற்றி சொல்லும் பொழுது, மன் அகல சூமன் அவ் பஃலன் ஃபலா யக்ரபன் முஸல்லானா, யாரெல்லாம் வெள்ளை பூண்டு, வெங்காயம் போன்ற துர்நாற்றம் தரக்கூடிய இந்த செடிகளை, மூலிகைகளை பச்சையாக யாரெல்லாம் சாப்பிடுகிறீர்களோ அவர்கள் எமது மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம், அவர்கள் தங்களை வீடுகளிலே தனிமைப்படுத்திக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சுய தனிமைப்படுத்தலை இந்த ஹதீஸின் மூலம் வலியுறுத்துகிறார்கள். சாதாரணமான உணவு, மனிதனுடைய வாயில் இருந்து வெளிப்படும் துர்நாற்றத்தின் காரணமாக அடுத்த முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடாது, முகம் சுடிக்க கூடாது என்ற ஒற்றை காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூலிகைகளை, இந்த செடிகளை பச்சையாக சாப்பிட்டவர்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுக்கிறார்கள் என்றால், மனிதனில் இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு நோயின் மூலம் அடுத்தவர்கள் பாதிக்கப்படுவார்களாக இருந்தால், அந்த நோயை பற்றி நபி அவர்கள் எப்படி சொல்லியிருப்பார்கள் என்பதனை நாங்கள் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சுய தனிமைப்படுத்தல் மீறப்படும் பொழுது கட்டாய தனிமைப்படுத்தலையும் நபி அவர்கள் ஹதீஸிலே செய்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு சில ரிவாயத்துக்களில் வருகிறது, இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் பச்சையாக சாப்பிட்டு மஸ்ஜிதுக்கு வந்தவர்கள் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னத்துல் பகை வரைக்கும் அவர்கள் மஸ்ஜிதில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்ற செய்தியையும் ஹதீஸ்களில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் குஷ்டரோகம் ஏற்பட்ட ஒரு பெண்மணியும் தவாப் செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்மணியை பார்த்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா அமதல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே, லா தூதின்நாஸ், தயவு செய்து மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். உங்களது உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் அடுத்தவர்களுக்கு தொற்றலாம், அடுத்தவர்கள் முகம் சுளிக்கலாம், அருவறுப்பு ஏற்படலாம், உங்களுடைய இந்த காயங்களினால் துர்நாற்றம் ஏற்படலாம். எனவே மக்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்காமல் வலவு ஜலசிபி பைசிக்கி, உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து கொள்ளலாமே. ஹஜ்ஜுடைய கடமையும் உம்ராவுடைய கடமையும் நீங்கள் அதற்காக வேண்டிய பயணம் மேற்கொண்டு வந்து இந்த ஹரம் ஷரீஃபில் தவாப் செய்யும் பொழுது அடுத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்து கொள்ளலாம் அல்லவா என்று அந்த பெண்மணிக்கு ஹசரத் உமர் அவர்கள் வழிகாட்டினார்கள். தனிமைப்படுத்தல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொற்று நோய்களினால் நோய் பயங்கரமான நோய்களினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சமூகத்தோடு கலந்து விடாமல் சுயமாக தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு சமூக இடைவெளியை பேணிக் கொண்டு அவர்கள் அடுத்தவர்களுடைய ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதனையும் இந்த வரலாறு எமக்கு நிரூபிக்கிறது. صحيح البخاري ليه வருகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், لا يوردن ممرض على مصيح. நீங்கள் ஒட்டகம் வளர்க்கிறீர்கள், கால்நடைகள் வளர்க்கிறீர்கள், நீங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளில் ஏதாவது ஒன்றுக்கு நோய் ஏற்பட்டிருந்தால் ஆரோக்கியமான உங்களது மிருகங்கள் கால்நடைகள் இருக்கும் அந்த கொட்டிலில் நீங்கள் நோய்வாய்ப்பட்ட சிரங்கு ஏற்பட்ட சொறி நோய் பிடித்த அந்த ஒட்டகத்தை நீங்கள் ஒன்றாக கட்டி வைக்க வேண்டாம். ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட ஒட்டகத்தை நீங்கள் தனிமைப்படுத்தி வையுங்கள் என்று இந்த ஹதீஸின் மூலம் தனிமைப்படுத்தல் விதியை நபியவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வழிகாட்டுதல்கள் மீறப்படும் பொழுது நோய் தொற்று இருக்கும் பிரதேசங்களில் காலங்களில் தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் இந்த வழிமுறைகள் மீறப்படும் பொழுது அது ஆன்மீக ஒன்று கூடலாக இருந்தாலும் அதனால் பயங்கரமான விளைவுகள் சமூகத்தில் ஏற்படும் என்பதனை மார்க்கம் எமக்கு வலியுறுத்துகிறது, வரலாறும் எடுத்துச் சொல்கிறது. இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் ஹிஜ்ரி 833 ஆண்டு நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் தங்களது நூலில் எழுதும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மிஸ்ருடைய பிரதேசத்தில், எகிப்துடைய பிரதேசத்தில் ஹிஜ்ரி 833 ஆண்டு பயங்கரமானதொரு கொள்ளை நோய் பரவி இருந்தது. இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மீக நடவடிக்கை என்னவென்றால், அந்த பிரதேசத்தின் ஆளுநராக இருந்தவர் ஷிஹாபுத்தீன் அஷ்ஷரீப் என்பவர் அந்த ஊரில் இருந்த முஹம்மத் என்ற பெயர் கொண்ட 40 பேர்களை, கண்ணியவான்களை அழைத்து மஸ்ஜிதிலே குர்ஆனை ஓதி அவர்கள் தமாம் செய்தார்கள். இந்த ஒன்று கூடலை பார்த்து முழு ஊர் மக்களும் முண்டியடித்துக் கொண்டு மஸ்ஜிதிலே ஒன்று கூடுகிறார்கள். சமூக இடைவெளி பேணப்படாமல், தனிமைப்படுத்தல் பேணப்படாமல், சுகாதார இடைவெளி பேணப்படாமல் மக்கள் மஸ்ஜிதிலே முண்டியடித்துக் கொண்டு ஒன்று கூடுகிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்கிறார்கள், அசருடைய ஜுமா தொழுகைக்கு பின்னால் ஒன்று கூடுகிறார்கள். அசருடைய நேரம் வரைக்கும் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு நெருங்கிக் கொண்டு மஸ்ஜிதிலே துஆவில் ஈடுபடுகிறார்கள். அசர் தொழுகையின் பின்னால் கலந்து செல்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி எழுதியதன் பின்னால் ஒன்று கூடலினால், இந்த ஆன்மீக ஒன்று கூடலினால் அந்த கொள்ளை நோய் இன்னும் வீரியம் கூடியது, இன்னும் பயங்கரமாக பரவ ஆரம்பித்தது என்று இமாம் இப்னு ஹஜர் இந்த வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தொற்று நோய் என்பது உண்மையில் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான். நோய் தொற்று என்பது இருக்கக்கூடிய ஒன்றுதான், யதார்த்தமானது. அல்லாஹுடைய நாட்டத்தின் படி நோய் தொற்று நடக்கும். ஒரு மனிதனிடம் இருந்து இன்னொரு மனிதனுக்கு நோய் தாவக்கூடியது, காவி செல்லக்கூடியதுதான் அல்லாஹுடைய நாட்டப்படி. எந்தெந்த ஹதீஸ்களில் எல்லாம் தொற்று நோய் என்பது கிடையாது, லா அதுவா வலா தியரா லா யுஅதி ஷைஉன் ஷைஆ, தொற்று நோய் என்பது கிடையாது என்று எந்த ஹதீஸ்களில் எல்லாம் வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸ்களுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஒரு பார்வை இருந்தது, ஒரு மனிதனிடத்திலே இருக்கும் நோய் இன்னொரு மனிதன் அருகில் செல்லும் பொழுது தாவக்கூடியதுதான். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாளியோடு நெருங்கி பழகும் பொழுது நோய் தொற்று ஏற்படும் என்ற நம்பிக்கை ஜாஹிலியத்திலே காணப்பட்டது. இந்த நம்பிக்கையை நபி அவர்கள் முறியடித்தார்கள். ஒருவரிடம் இருந்து நோய் தொற்று அடுத்தவருக்கு தாவுவது என்பது, நோய் தொற்று ஏற்படுவது என்பது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது. அல்லாஹுடைய நாட்டப்படி நோய் தொற்று நடக்கலாம் என்பதனை பல ஹதீஸ்களில் நபி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதனை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய நூலில் விளக்கி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நோய் தொற்று பரவியிருக்கும் காலத்தில் பயங்கரமாக நோயுடைய தீவிரம் ஒரு நோய் தொற்று நோயாக அடையாளம் காணப்பட்டு மனிதர்களுக்கு மத்தியில் மிருகங்களுக்கு மத்தியில் வேகமாக பரவக்கூடிய நோயாக அடையாளப்படுத்தப்படும் பொழுது அந்த காலத்தில் அந்த பிரதேசத்தில் சுகாதார கட்டுப்பாடுகளை, சுய தனிமைப்படுத்தலை, கட்டாய தனிமைப்படுத்தலை, சமூக இடைவெளியை, பயண கட்டுப்பாடுகளை நாங்களாகவே அமுல்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போன்று எந்த இஸ்லாம் சுகாதாரத்தை சுத்தத்தை வலியுறுத்துகிறதோ அந்த மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு ஜமாத்து தொழுகைக்காக வரும் பொழுது, ஒன்று கூடல் நடக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் கட்டாயம் பேணப்பட வேண்டும். ஒரு சிலருடைய தவறான பார்வையினால், தவறான நடவடிக்கைகளினால் முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக இந்த குற்றத்தை சுமக்க வேண்டி வரும், இந்த குற்றச்சாட்டுக்கான விலையை கொடுக்க வேண்டி வரும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எல்லா கட்டுப்பாடுகளையும் எல்லா முறைகளையும் பேணி முஸ்லிம் சமூகத்தின் நற்பெயரை என்றென்றும் தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த நோயுடைய தாக்கத்தில் இருந்து தங்களையும் தங்களது குடும்பத்தையும் ஊரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்போடும் உணர்வோடும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும். எனவே இந்த காலத்தில் என்னென்ன வழிமுறைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் எமக்கு விதிக்கப்படுகின்றனவோ, என்னென்ன நெறிமுறைகள் எமக்கு போதிக்கப்படுகின்றனவோ அவைகளை எல்லாம் கண்டிப்பாக எடுத்து நடந்து நாங்கள் இந்த நோயில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வது மட்டுமல்லாது முஸ்லிம் சமூகத்தின் நற்பெயரையும் பாதுகாப்பதற்காக எம்மால் ஆன ஒத்துழைப்புகளை வழங்குவோமாக. அதற்கான நல்ல ஈமானையும் நம்பிக்கையையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.